அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சரண்யா மற்றும் ஐஸ்வர்யா.
திங்கட்கிழமையன்று 11,000 அதிகமான ரொஹிஞ்சா முஸ்லிம் அகதிகள் வங்கதேச எல்லைக்குள் சென்றதாக ஐநா மன்றம் தெரிவித்துள்ளது. இது கடந்த வாரம் சென்ற அகதிகளின் சராசரி எண்ணிக்கையை விட மிக அதிகம். கொலை செய்யப்படுவதிலிருந்தும் மியான்மரின் வடக்கு ரக்கைன் மாநிலத்தில் கிராமங்கள் எரிந்து கொண்டிருப்பதிலிருந்தும் தப்பியோடும் அகதிகளில் சிலர் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகியிருப்பது குறித்து விவரித்ததாக ஐநா அகதிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆறு வார கால அவசர நிலைமையில் மக்கள் அதிகமானோர் தப்பி வருவது கவலை அளிக்கிறது. அதிகமானோர் வருவதை எதிர்பார்த்து தேவையான அனைத்தையும் செய்து வருவதாக ஐநாவின் அகதிகள் நிறுவனத்தின் செய்தித் தொடர்பாளர் அர்ஜியன் எட்வர்ட்ஸ் தெரிவித்திருக்கிறார்.
ரோஹிஞ்சா அகதிகள் முகாம்களில் காலரா பரவுவதை தடுக்க வங்கதேசத்தில் ஒரு பெரிய அளவிலான காலரா நோய் தடுப்பு பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது. 2 900,000 தடுப்பூசிகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. 5 குறைவான குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கருதி கூடுதல் அளவு தடுப்பூசிகள் தரப்பட்டுள்ளன. காலரா ஒரு தெளிவான ஆபத்து. இருந்தபோதிலும் ஏமனில் ஏற்பட்டுள்ளதை போன்று மிகப்பெரிய அளவில் ஆபத்தை வங்கதேசத்திலும் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கவில்லை என்று உலக சுகாதார நிறுவனத்தின் பிரதிநிதி ஒருவர் கூறியுள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
ஸ்பெயினிலிருந்து சுதந்திரம் பெறுவது குறித்து நடந்த சர்ச்சைக்குரிய மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு தொடர்பாக பிராந்திய நாடாளுமன்றத்தில் கேட்டலன் அதிபர் உரையாற்றவுள்ள நிலையில் பார்சிலோனாவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளன. கேட்டலன் நாடாளுமன்றம் ஒருதலை பட்சமாக சுதந்திரம் அறிவிக்க வாக்களிக்கும் சாத்தியம் இருக்கிறது என்று அதிபர் கார்லஸ் பியூஜ்மான் தெரிவிக்கலாம் என நாட்டில் ஊகிக்கப்படுகிறது. இந்நிலையில் தங்களை காயப்படுத்துவதாக அனைவரையும் காயப்படுத்துகிறது என்று ஸ்பெயின் அரசின் அழுத்தங்களை கண்டித்திருக்கும் கேட்டலோனிய செய்தித் தொடர்பாளர் ஜோர்ஜி துருல், கேட்டலோனியாவின் பொருளாதாரம் வலுவாக இருப்பது மிகுந்த நம்பிக்கையளிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். வாக்கெடுப்பு சட்டவிரோதமானது என்றும் பிரிவினை தொடர்பாக எந்த நடவடிக்கையையும் கடுமையாக எதிர்ப்போம் என்றும் மேட்ரிட் தெரிவித்துள்ளது.
சர்வதேச நாணய நிதியம் உலக பொருளாதார வளர்ச்சிக்கான அதன் கணிப்புகளை அதிகரித்துள்ளது. உலக பொருளாதார வளர்ச்சி இந்த ஆண்டு 3.6% இருக்கும் என்றும் அது அடுத்த ஆண்டு சிறிதளவு அதிகரிக்கும் என்றும் அது கணித்துள்ளது. பல ஆண்டுகளாக ஏமாற்றம் அளிக்கும் வளர்ச்சியை கொண்டிருந்த நிலையில் இந்த பொருளாதார முன்னேற்றம் பெரும்பாலான நாடுகளுக்கு பொருந்தும் என்று கூறியுள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் குழந்தையை பெற்றெடுத்த 10 சிறுமி பற்றிய வழக்கில் அச்சிறுமியின் 2 மாமாவுக்கு எதிராக இந்திய காவல்துறை குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது. முன்னதாக சிறுமியை வல்லுறவு செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட 2 மாமாவின் மூத்த சகோதரரின் டிஎன்ஏ மாதிரிகள் குழந்தையின் மாதிரியுடன் பொருந்தவில்லை என்பது தடயவியல் பரிசோதனையில் தெரியவந்ததைத் தொடர்ந்து கடந்த மாதம் இவர் கைது செய்யப்பட்டார். சிறுமியிடம் தவறாக நடந்ததாக சந்தேகிக்கப்படும் அச்சிறுமியின் 1வது மாமா தொடர்ந்து காவலில் வைக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பாலஸ்தீனத்தின் 2 பிரதான குழுக்களான ஃபதா மற்றும் ஹமாஸ் ஆகியவை தங்களுக்குள் நீண்டகாலமாக நிலவி வரும் பிளவை மீண்டும் முடிவுக்கு கொண்டு வரும் என்ற ஒரு நீண்ட சுற்று பேச்சுவார்த்தையை கெய்ரோவில் தொடங்கியுள்ளன. காசாவை ஆளும் ஹமாஸ் பிரிவினர் அப்பகுதியின் அதிகாரத்தை ஃபதா ஆளும் மேற்கு கரையை மையமாக கொண்ட அரசிடம் கையளிக்கும் ஒப்பந்தத்தை தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. 2 பிரிவினருக்கும் இடையே எகிப்து மத்தியஸ்தராக செயல்படுகிறது. பேச்சுவார்த்தைகள் பற்றி இரு தரப்பினரும் நம்பிக்கை வெளிப்படுத்தியுள்ளனர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நைஜீரியாவின் கடுனா மாநிலத்தில் 2/3 புள்ளி ஆசிரியர்கள் தங்கள் பள்ளியில் உள்ள 6 மாணவர்களுக்காக தாங்கள் தயார் செய்த கேள்விகள் கொண்ட தேர்வில் தோல்வியடைந்துள்ளனர். அந்த ஆசிரியர்கள் அனைவரும் நீக்கப்படுவார்கள் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். மேலும் புதிதாக 25,000 புதிய ஆசிரியர்களுக்கான தேர்வு நடைபெற்று வருவதாக அவர்கள் கூறுகின்றனர். அந்த மாநிலத்தில் கவர்னர் நசீர் எல் ருபாய் இதுவரை ஆசிரியர்களை பணியமர்த்துவதில் அரசியல் நிலவி வந்ததாகவும், ஆனால் இனி புதிதாக தேர்வு செய்யப்படும் ஆசிரியர்கள் மூலம் அம்மாநிலத்தில் கல்விக்கான மரியாதை மீட்டெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்.
ஒரு தெளிவான மலை விளிம்பில் ஒரு கண்ணாடி நடைபாதையை இயக்கிக் கொண்டிருந்த வடசீனாவில் உள்ள ஒரு சுற்றுலா பூங்கா கால்கள் பட்டு கண்ணாடி நொறுங்கி கிடப்பது போன்றதொரு செயற்கையான அமைப்பை நிறுவி பார்வையாளர்களை குழப்பியதால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டது. அந்நடைபாதையின் கண்ணாடி தளம் சுக்குநூறாக உடைந்து அதிகளவிலான ஒளி எழுப்பியது போன்றதொரு காட்சி பரவியிருந்த பூங்காவின் வர்த்தக ரீதியான காணொலி ஒன்று சீனாவில் பிரபலமானது. கண்ணாடி பாலங்கள் மற்றும் நடைபாதைகள் சீனாவில் பிரபலமடைந்து அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.